ان الحمد لله والصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى اله وصحبه حزب الله اما بعد فقد قال الله تعالى اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحن نقص عليك نبأهم بالحق انهم فتنه امنوا بربهم وزدناهم هدى صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். புகழ் அனைத்தும் அல்லாஹு தாலாவுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், சலாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை புத்திமதிகளை போதனைகளை ஏற்று நடந்த சஹாபாக்கள் கிளையார்கள் தோழர்கள் நல்லோர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றி செல்ல வந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, நம்முடைய வாழ்வில் அவனுடைய கட்டளைகளை எடுத்து நடக்குமாறும், பாவங்கள் தவறுகள் ஹராமாக்கப்பட்டவைகளை விளங்கி அவைகளிலிருந்து தவிர்ந்து நடந்து கொள்வதோடு நம்முடைய பொறுப்பில் உள்ளவர்களையும் பாவத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுமாறும், எல்லாம் வல்ல அல்லாஹுவை எல்லா வேளையிலும் அஞ்சி நடந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹு தஆலா மனிதனுடைய வாழ்விலே ஒரு நீண்ட பிரயாணத்திலே இடையிலே இந்த உலக வாழ்வில் எங்களை மனிதர்களாக இப்படி ஒரு உருவத்தை கொடுத்து படைத்திருக்கின்றார். நீண்ட வாழ்வு, நாம் ஆலமுல் அருவாகிலே ரூகுகளுடைய உலகத்திலே ஆயிரக்கணக்கான வருடங்கள் இருந்திருக்கிறோம். அதன் பின்னால் தாயினுடைய வயிற்றுக்குள்ளே வந்தோம். அங்கிருந்து இப்பொழுது உலகத்திலே இருக்கின்றோம். இங்கிருந்து கபருடைய வாழ்வுக்கு செல்லவிருக்கிறோம். அதன் பின்னால் மஹ்ஷருடைய அந்த மைதானத்திலே, பிறகு சுவர்க்கத்திலே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், தவறினால் நரகத்திலே நமது வாழ்வு போய் முடிவடைய இருக்கிறது. ஒரு அற்பமான வாழ்வு, சொற்பமான வாழ்வு, குறுகிய வாழ்வு, இதை பார்த்து ஏமாற முடியாது. ஏமாறக்கூடியவர்கள் அறிவற்றவர்கள், சிந்தனையற்றவர்கள், மடையர்கள் என்றெல்லாம் ஹதீஸ்களிலே காணுகின்றோம். முன்னோர்கள் நல்லவர்கள், அறிவாளிகள், இறைவன் பொருந்திக் கொண்ட நல்லவர்கள் இந்த உலக வாழ்வை புரிந்தார்கள், விளங்கினார்கள். இது ஒரு அற்பமானது, சொற்பமானது, அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உள்பட்ட ஒரு உலகம். இதிலே நாம் மயங்கிவிடக்கூடாது, இதிலே மூழ்கிவிடக்கூடாது, இதனுடைய இன்பங்களிலே நாம் ஆழமாக இறங்கிவிடக்கூடாது. தேவைக்கு மட்டும் இந்த உலகத்தை நாம் தொட்டு பார்க்க வேண்டும், அள்ளி எடுத்துக் கொள்ளக்கூடாது என்றெல்லாம் முன்னோர்கள் விளங்கினார்கள், அதன்படி செயல்பட்டார்கள், வெற்றி அடைந்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஹாரூன் ரஷீத் அவர்கள் இந்த உலகத்திலே மூன்றில் இரண்டு பகுதிக்கு சொந்தமாக ஆட்சி செய்தவர்கள். அந்த உலகத்தின் அரசனான அந்த ஹாரூன் ரஷீத் அவர்களுடைய மகன், ஒரு ஜனாதிபதியுடைய ஒரு மகன், ஒரு பிரதமருடைய ஒரு மகன் எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும்? அரசியல் கூடத்திலே பிறந்த ஒரு தகப்பனின் மகன் எப்படியெல்லாம் கூத்துக்களை போட வேண்டும், பாவங்களை செய்ய வேண்டும். ஆனால் அப்படி ஒரு மகன் அவர்களுக்கு பிறக்கவில்லை. ஒரு மகன் பிறந்திருந்தான், அல்லாஹுவை அஞ்சிய மகன், இந்த உலக வாழ்வை கண்டு ஏமாறாதவன், பாவத்திலே சிக்காத, அல்லாஹ்வுடைய அச்சத்திலே வாழ்ந்த ஒரு மகன் அவர்களுக்கு இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், இந்த அற்பமான உலகத்தினுடைய அரச சபைகளில் கூட இருப்பதை அவர் விரும்பவில்லை, அரச மாளிகையிலே வாழுவதை அவர் விரும்பவில்லை, அரச மாளிகையில் இருக்கின்ற கட்டில்களில் தூங்குவதை அவருக்கு பிடிக்கவில்லை, அங்கிருக்கின்ற கதிரைகள் ஆடம்பர கதிரைகள் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. ஒதுங்கிவிட்டார்கள் காட்டுக்கு. அரசனுடைய மகன் காட்டிலேயே வாழுகிறார், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளிலே இபாதத்துக்களே இருக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த உலகத்தின் அற்ப தன்மையை விளங்கிக் கொண்ட அரசியல் வாழ்விலே இருந்த ஒரு வாலிபர் அவர் சொல்லுகின்றார், இந்த சமூகத்தை நோக்கி சொல்லுகின்றார், யா சாஹிபி லா தஹ்தரிர் பிதனாஹுமி, இந்த உலக வாழ்க்கையின் இன்பத்தை கண்டு நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். இங்கு உள்ள பணம், இங்கு உள்ள பதவி, இங்கு உள்ள பெண்கள், இங்கு உள்ள உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய சகவாத்துகள், இச்சைகள், இங்கு உள்ள பாவங்கள் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். இதெல்லாம் ஏமாற்றக்கூடியது, ஏமாந்து போயிடாதீங்க என்று சொல்லிவிட்டு, உங்களுடைய வாழ்வு நாலாண்டம் முடிவடைந்து கொண்டே போகிறது. நேற்றை விட இன்று நாம் எங்களுடைய கபருக்கு நெருங்கிவிட்டோம். நேற்று மௌத்துக்கு ஒரு நாள் தூரமாக இருந்தோம், இன்று மௌத்துக்கு ஒரு நாள் நாம் நெருங்கிவிட்டோம். வாழ்வு ஒவ்வொரு நாளும் முடிந்து கொண்டே போகிறது. உங்களுடைய கைகளிலே இருக்கின்ற அல்லாஹ்வுடைய நியமத்துக்கள், இன்பங்கள் அழிந்து கொண்டே போகிறது. நேற்று இருந்த ருசி இன்று இல்லை, நேற்று இருந்த நிம்மதி இன்று இல்லை, நேற்று அடைந்த சந்தோஷம் இன்றில்லை. இப்படி நாளுக்கு நாள் அல்லாஹ்வுடைய அந்த நியமத்துக்கள் கூட உங்களை விட்டும் நீங்கிக் கொண்டே இருக்கிறது. ஃபைதா அமல்த ஜனா ஃபைதா அமல்த இலல் ஜனா இலல் குபூரி ஜனாஸதன், நீங்க கபருக்கு ஒரு ஜனாஸாவை சுமந்து சென்றால், ஃபஅலம் பி அன்னக பஅதஹா மஹ்மூம், விளங்கிக் கொள்ளுங்கோ, ஒரு ஜனாஸாவை நீங்கள் சுமந்து சென்றால் அதில் ஒரு பாடத்தை படியுங்கள், நாளைக்கு இந்த சந்தாக்களை நான் இருப்பேன். யார் சொல்றது? ஒரு அரசனுக்கு பிறந்த ஒரு மகன், அரச அந்த சபையில இருக்கின்ற ஆடம்பரங்களை தாண்டி அவர் படித்த ஒரு பாடம். இதெல்லாம் அற்ப இன்பங்கள், கேவலங்கள், இழிவுகள், இவைகளுக்கு நாம் அடிமைப்படக்கூடாது. அல்லாஹ்வுடைய சந்தோஷத்துக்கு அவனுடைய நபிக்கு ஒரு உம்மத்து ஒரு சிறந்த ஒரு உம்மத்தின் ஒரு உம்மத்தினராக நாம் வாழ வேண்டும் என்கின்ற அந்த உண்மையை அந்த அரச சபையிலே சிறந்த அந்த வாலிபர் எங்களுக்கு சுற்றி சொல்லுகின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் உலக வாழ்க்கையின் ரகசியமாக இருக்கிறது. எனவே இந்த உலகத்திலே பிறந்த நாம் எதையெல்லாம் செய்கின்றோமோ அவைகளெல்லாம் நாளை நமக்கு முன்னால் பட்டியலிடப்படும். கயாமத்தில் வீட்டில் செஞ்சது, ரூம்ல செஞ்சது, தனியே செஞ்சது, மனைவிக்கு தெரியாம நடந்தது, ரோட்ல நடந்தது, சிங்கப்பூர்ல நடந்தது, துபாயில நடந்தது, குவைட்ல நடந்தது, அனைத்துமே ஒன்று விடாமல் பட்டியலிடப்பட்டு கயாமத்தில் எங்களுக்கு கொண்டு வரப்படும். எங்களோட வாழ்வின் டீடைல், தகவல்கள், செய்த செயல்கள் எல்லாம் கண்முன்னுக்கு வரும். அதை பார்த்து வாசிச்ச மனிதன் இங்க நேற்று செஞ்சது இன்னைக்கு மறந்துட்டோம், ஆனால் எங்களுடைய பட்டோலை எங்களுக்கு தரப்படுகின்ற நேரம் அதை வாசித்து விட்டு மனிதன் சொல்லுவான், மா லிஹாதல் கிதாப், என்ன இந்த ரிப்போர்ட், ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட், என் வாழ்க்கையின் சகல நடவடிக்கைகளையும் பதிவு செய்திருக்கின்ற இந்த புத்தகத்துக்கு என்ன நடந்து விட்டது, லா யுகாதிரு ஸகீரத்தன் வல கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, இந்த உலக வாழ்க்கையில செஞ்ச சின்ன பாவம் அதுவும் எழுதப்பட்டீங்க, பெரிய பாவம் அதுவும் எழுதப்பட்டீங்க, வெளிநாட்டுல செஞ்சது அதுவும் வந்திருக்கு, வீட்டுக்குள்ள நடந்தது அதுவும் வந்திருக்குது, சேர்ந்து செஞ்சது அதுவும் இருக்குது, தனிய செஞ்சது அவ்வளவுமே அப்பட்டமாக எழுதப்பட்டிருக்கிறதே, இந்த பட்டோலைக்கு என்ன நடந்து விட்டது, ஒன்றை விட்டு வைக்கவில்லையே என்று கியாமத்துல நாங்க மறந்திருப்போம். ஆனா எங்கட சகல விஷயங்களும் ரெக்கார்ட் பண்ணப்பட்டு பேசின பேச்சு எல்லாம் அங்க வரும். அந்த நேரத்தில் மனிதன் கவலைப்படுவார், மாசம் மாசம் டெலிபோன் பில் வருகுது, நாங்க பாவிக்கிற எங்கட மொபைல் பில் வருகிறது பார்த்துட்டு நாங்களே புதினப்படும், நானா பேசினேன், 4500 ரூபா வந்தீங்க இந்த மாசம், நான் பேசலையே, இவ்வளவு பேசலையே,
பொய் விளையாடுறானோ, பொய்க்கு உழைக்கிறானோ, எல்லாம் கல்லனோ என்று சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வந்தா ஒரு டீட்டெயில் பில்ல நாங்க கேட்கிறோம். அதுல எந்த நாட்டுக்கு பேசுனீங்க, யாரோட பேசுனீங்க, எந்த நம்பர்ல பேசுனீங்க, எத்தனை நிமிஷம் பேசுனீங்க, எத்தனை செகண்ட் பேசுனீங்க, நீங்க பேசினா வேற யாரும் பேசினா எல்லாம் அது. அதை பார்த்த பிறகுதான் ஆஹா நான் தான் பேசியிருக்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, எனவேதான் இந்த உலக வாழ்வில் நாம் செய்கின்ற சகல சிறிய பெரிய நடவடிக்கைகள் அனைத்துமே கயாமத்துடைய நாளையில அப்பட்டமாக நமக்கு முன்னால் எழுதி எங்களுடைய செயல்கள் காட்டப்படும். அந்த நேரத்தில் கவலைப்பட்டுவேன், அந்த நேரத்தில் எங்களுடைய நன்மைகள் தீமைகள் தராசுல ரெண்டு பக்கம் போட்டு நெருக்கப்படும். நன்மை குறைவு, பாவம் நிறைய செய்திருக்கிறோம். இந்த நிலையில எங்களுக்கு மௌத்து வந்து விட்டால் நமது பாவத்தின் தட்டு அப்படியே பணிந்து விடுகிறது. பாவம் கூட செய்திருக்கிறோம், நன்மையின் தட்டு மேலே வந்து விட்டது. வந்துருச்சா? பாவத்துடைய தராசு கீழே போயிருச்சு. பாரம் கூட நாங்க நரகத்தின் பக்கம், பாவம் கூட செஞ்சிட்டோம், சொர்க்கத்துக்கான அந்த நன்மைகள் போதாது, எங்களை சொர்க்கத்துக்கு இழுத்துட்டு போறதுக்கு நாங்க செஞ்ச நன்மை போதாது, இன்றும் அதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அங்க நிறுத்து காட்ட தேவையில்லை, இன்றைக்கு எங்களுக்கு சொல்லிடும் நாங்க செஞ்ச நன்மை போதாது. கண்ணியத்துக்குரியவர்களே, பாவத்தின் தட்டு தாழ்ந்து விடுகிறதா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சத்தம் ஒன்று போடுவாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கடைசி மனுஷன் வரைக்கும் அந்த சத்தம் கேட்கும். அவர்கள் சொல்லுவார்கள், இன்ன புலான் இப்ன புலான் கத் ஹஃபத் மவாஜீனுஹு, இன்னார்ட மகன் இன்னாருடைய தராசு. வாப்பாவையும் சொல்றாங்க, பெத்த வாப்பா அவருட பேரையும் அங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. மகன் செஞ்ச வேலைக்கு பெத்த வாப்பட பேரை சொல்லி இன்னாருடைய மகன் இன்னாருடைய பாவத்துக்கான தராசு தாழ்ந்து விட்டது. இவருடைய முடிவு நரகமாகிவிட்டது, மூதேறியாகிவிட்டான். இனிமேல் இவனை நரகத்திலிருந்து யாராலும் பாதுகாக்க முடியாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேசுவான், கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நிமிடம் எனக்கு உங்களுக்கு மௌத்து வந்தால், நானும் நீங்களும் செஞ்ச நன்மை தீமை நெருக்கப்பட்டால், யோசிச்சு பாருங்கோ எது பணியும். ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும், போற வேகம் கூட நாங்கள் ஸ்பீட் கூட நாங்கள் துனியால அந்நியவனை போல நாங்கள் ஸ்பீடா வாழ்வோம். நாங்க போற ஸ்பீட்ல எங்களோட மவுத் எங்களுக்கு மறைஞ்சிருச்சு. நாங்க போற ஸ்பீட்ல நரக நெருப்பு மறைஞ்சிருக்கிறது. ஸ்பீடா போகல விளங்காது. ஒரு ஊருக்கு வந்துட்டோம், ஒரு ஊட்ட தேடி வந்திருக்கிறோம். ஸ்பீடா போனாலும் டிரைவர் ஊட்ட கண்டுபிடிக்கலாம். அவனுக்கு ஏசு கொஞ்சம் மெல்ல போ, ஒரு இடத்துல இறங்க போறோம், ஊட்ட தேடி நம்பரை பார்த்துட்டு போறோம். ஸ்பீடா போன அவனு விளங்க. இத போல முஸ்லீம்கள் இஸ்லாத்தை மறந்து வேகமாக இடத்தையும் தாண்டி வைத்துக் கொண்டிருக்கிறான், தாண்டி போறான் மிச்சம் வேகம். அதனால உண்மை விளங்குதில்லை, பொய் விளங்குதில்லை, நீதி விளங்குதில்லை, நியாயம் விளங்குதில்லை, நரகம் விளங்குதில்லை, சொர்க்கம் விளங்குதில்லை, குர்ஆன் விளங்குதில்லை, ஹதீஸ் விளங்குதில்லை, ரசூலுல்லாஹ் விளங்குதில்லை. ஒன்றுக்கும் டைம் இல்லை, ஜும்மாக்கு வாரத்துக்கும் டைம் இல்லை, சுபகுக்கும் நேரம் இல்லை, நன்மைகளுக்கு நேரம் கிடையாது. ஸ்பீட் கூட வேகம் கூட முஸ்லீம்கள் எப்பப்பை முட்டிப்படுவாங்க சக்கராத்துல. அவர் போற ஸ்பீட்ல முன்னால வந்து இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் முன்னால நிற்பாங்க, அப்பதான் பை முட்டிட்டு யோசிப்ப. அங்க யோசிச்சுவே இல்லை, அவங்கள்ட்ட முட்டிப்பட்ட பிறகு யோசிச்சுவே இல்லை. இனி அவ்வளவுதான். கண்ணியத்துக்குரியவர்களே, தேகம் கூட முஸ்லீம்கள் அந்நியவர்களை போன்று வாழ ஆசைப்படுகிறார்கள். நோக்கத்தை மறந்து தனது கண்ணியமான மார்க்கத்தை துறந்து அந்நியவர்களை போன்று அசிங்கத்திலும் பாவத்திலும் ஆபாசத்திலும் அனாச்சாரத்திலும் அல்லாஹுவை ரசூலை குர்ஆனை ஹதீஸை மறந்து வாழக்கூடிய ஒரு பயங்கரமான ஆபத்திலே முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். எனவேதான் அங்க எல்லாம் நிதானமா சிந்தி கேடு மௌத்தோடு அங்க போய் சிந்திச்சதே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இன்னாருடைய மகன் இன்னார் கேடுகட்டு நாசமாவிட்டார், இனி அவரை நரகத்தில் இருந்து காப்பாத்த ஒருத்தரும் இல்லை. அல்லாஹ் பாதுகாப்பு என்னையும் உங்களையும் என்னையும் உங்களையும் குடும்பத்தை அல்லாஹு தாலா அந்த கொடிய நரகத்தின் வேதனையில் இருந்து அல்லாஹு தாலா காப்பாற்றுவாங்க. அங்க போய் கவலைப்படுவாங்க, அங்க போய் கவலைப்படுவாங்க. யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்தி மின் ஆதாபி யௌமிஹின், பாவங்களை செய்த பாவி, பாவங்களை செய்து கொண்டவன் நன்மைகளை செய்யாதவன் நாளைக்கு அந்த ஆசைப்படுவான் நரகம் முடிவாகிட்டு. சார் என்ன செய்வோம்? துனியாலையும் பகா கொடுத்து பழக்கம், பகா போலீசால குடிச்சாலும் பகா, கோர்ட்லையும் பகா, லோயருக்கும் பகா, எல்லாருக்கும் பகா கொடுத்து கொடுத்து தப்பி பழவி. பாவம் செய்த பாவி, நரகத்தை கண்டுகொண்ட பாவி, அல்லாஹ் உதவி எனக்கு இல்ல, நபிமார்களுடைய உதவி எனக்கு இல்ல, கியாமத்தில் நல்லவர்களுடைய பங்கு எனக்கு இல்ல, நான் சொர்க்கம் எனக்கு ஹராம், நரகமே எனக்கு முடிவாக்கப்பட்டவன் அங்க ஆசைப்படுவான், யா அல்லாஹ் பிபனி நான் பெற்று வளர்த்த என்ற ஆம்புளக்குள்ள எட்டு பத்து பேரை பெற்றிருக்கிறேன், ரஹ்மானே என்ற புள்ளகளை தயவு செஞ்சு ஏண்ட இடத்துக்கு நரகத்துக்கு போட்டுட்டு என்ன காப்பாத்தியா என்ற புள்ளைய போடுன்னு பாவி சொல்லுவான். கண்ணியத்துக்குரியவர்களே, நன்மை செய்யாத ஒவ்வொருத்தரும் பாவத்தை கூடுதலாக செய்து கொண்ட ஒவ்வொருத்தரும் இந்த நிலையை புள்ள குட்டிய நரகத்தில் தள்ளிட்டு தனக்கு சொருக்கம் போகிடுமா என்றுதான் யோசிப்பார்கள். இங்க யோசிக்க மாட்டோம், அங்க யோசிக்க. தன்னுடைய மனைவியை நரகத்திலே தள்ளிவிட்டு நான் ஒத்தர தார, எனக்கு பதிலா என்ற மனைவியை தாரேன், யா அல்லாஹ் அவளை தள்ளு, என்னை சும்மையும் என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பி, எனக்கு உதவி செய்த, ஒத்தாசை செய்த, எனக்கு எல்லா வேலையிலும் கை கொடுத்த என்ற குடும்பத்தை ரகுமானே நரக நெருப்புல போட்டுட்டு அவங்கள லஞ்சமா தாரேன், அவங்கள பகா தாரேன், சும்மையும் என்ன காப்பாத்திரியா அல்லாஹ். இதுதான் செய்யாம ஒவ்வொருத்தரும் சொந்தமா தன்னை மட்டும் யோசிக்கிறோம் தான். அன்றைக்கு யோசிவேன் ஆயத்து சொல்லுகின்றது, உலகத்தில் உள்ள அவ்வளோ பேரையும் யா அல்லாஹ் நான் பாரேன், நரகத்தில் தள்ளு, என்ன காப்பாற்று. முழு உலகத்தையும் தள்ளிட்டு போப்பார், நடக்கிற காரியமாயிரு. இது பாவிகள் நன்மைகள் செய்யாதவர்கள் கயாமத்திலே படக்கூடிய கவலையை பற்றி இது ஒரு வகையான ஒரு பரிகாசம், அல்லாஹ் செய்கின்ற ஒரு பரிகாசம். இந்த ஆசை உனக்கு நடக்காது, முழு துனியாவையும் நீ நரகத்தில் தள்ளி நீ மட்டும்தான் போப்பாப்பாய், அதை உன்னால செய்ய முடியாது என்கிறத அல்லாஹு தாலா தெளிவாக சொல்லுகின்றான். எனவேதான் கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகம் சீராகும், இந்த உலகம் திருந்தும், ஸ்தீர குறைக்கும், உபன்யாசங்களை கேட்கும், பயான்கள்ல கலந்து கொள்ளும், இமான் ஜமாத்துல கலக்கணும், சுபக தொழுகைக்கு ஒவ்வொரு ஆண்களும் வரும், அஞ்சு நேர தொழுகைய உலகத்துல எங்கிருந்தாலும் பேணும். இதன் மூலமாகத்தான் ஏந்த உங்களுடைய இஸ்லாத்தை ஓரளவு பாதுகாக்கலாம். எவருக்கு பள்ளி தொடர்பு இல்லையோ, எவருடைய வாழ்விலே தொழுகை இல்லையோ அல்லாஹ் பாதுகாக்கணும். அவர்கிட்ட இஸ்லாத்துல ஒன்றுமில்லை, இஸ்லாத்துல ஒன்றுமே இல்லை. பள்ளி பக்கம் வர இல்லையா, இமான் ஜமாத் இல்லையா, தொழுகை இல்லையா, சுபஹ் இல்லையா, இசா இல்லையா, பள்ளியிலே வெறுப்பா அவருக்கு, அவருடைய வாழ்வே இருட்டு. மன் தரக்க ஸலாத்த முத்தஅம்மிதன் ஃபகத் கஃபர, வேணுமண்டே வேணுமண்டே, சொல்லாதவன் இஸ்லாத்துல இல்ல, அவன் காஃபிராகி விட்டான். செலோ பார்த்துட்டீங்க, நோம்பு வரட்டும், நோம்பு வரட்டும் தொழுவோம், அதுக்கு முந்தி உங்களுக்கு மௌத்து வரலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, தொழுகை ஆரம்பிக்க நோன்பு வர தேவையில்லை, இஸ்லாத்துல பிறந்திருந்தா தொழுது தான் ஆகும். அவருடைய இஸ்லாத்தை நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்லி பள்ளியில பெயர் பட்டியல்ல கொண்டு வந்து சரி வராது, சந்தா பணம் மட்டும் கட்டி சரி வராது. அஞ்சு நேரம் அதான் சொல்லப்பட்டால் பள்ளி வாசலுக்கு சின்ன பிள்ளைகளை போல ஓடி வந்து அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்கின்ற பழக்கம் இருக்கும்.
இதுதான் ஒரு முஸ்லீமுக்கு அழகு. இங்க வார பழக்கம் இல்லையா, நேம் லிஸ்ட்ல இருந்து சரி வராது, கட்டணா மட்டும் வச்சு சரி வராது. சுஜூத் செஞ்சு முஸ்லீமாக, சுஜூத் இல்லையா இஸ்லாம் கிடையாது. சுஜூத் செய்ய மறுத்த அந்த இப்லி எங்கிருந்தா, சொர்க்கத்தில் இருந்தான். சுஜூதை மறுத்தான், அல்லாஹ் தூக்கி வீசினான், நாசமா போன துனியா. சுஜூத் செய்யறவங்களுக்கு தான் சொர்க்கத்தில் இடம். நீ சுஜூதை மறுத்தாய், உனக்கு சொர்க்கத்தில் இடம் கிடையாது. அல்லாஹ் அவனை சுஜூது ஒண்ட மறுத்தவனை சபிச்சான், நீ நாசமாகி வரைக்கும் உனக்கு நாசம் தான். அல்லாஹ் சைத்தானுக்கு சொன்ன, சுஜூத விட்ட இப்லீஸுக்கு அல்லாஹ் சபிச்ச, அது வரைக்கும் அவன் நல்லா தான் இந்த அல்லாட்டையின் அல்லாட்டையின் சொர்க்கத்தில் இருந்த மலக்குமார்களோட இருந்த, எப்பொழுது ஒரு சுஜூதை விட்டானோ சொர்க்கத்திலிருந்து வீசப்பட்டான். எத்தனையோ பேரு சுஜூத விட்டுட்டு பள்ளிக்கு இல்லாம பகல் கனவு காண்றாங்க, சொர்க்கம் போகணும். அங்க இருந்தவன் இங்க வந்ததே சுஜூத விட்டதுனால, இங்க சுஜூத செய்யாம சொர்க்கம் போக கனவு காணுகின்றாங்க. நல்ல ஒரு பாடம் படிக்கும். சைத்தான் விட்டது, இப்லீஸ் விட்டது, ஒரே ஒரு சுஜூத, ஒரு சுஜூத தான் இப்லீஸ் விட்டான். நாங்க ஒரு நாளைக்கு 17 ரக்காத் பரந்து, சுபஹுக்கு 2, லோஹருக்கு 4, அஸ்ருக்கு 4, மக்ரிபுக்கு 3, இஷாக்கு 4, 34 சுஜூதிக்கு ஒரு நாளை வாஜிப். 34 சுஜூத செய்யறது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் வாஜிப். 34 ஒண்ட விட்டாலும் அவனுக்கு இஸ்லாம் கிடையாது. ஒரு சுஜூத விட்டே கியாமம் வரைக்கும் நாசமா போ, அல்லாஹ் சொல்லி விரட்டிட்டான், உனக்கு சொர்க்கமே கிடையாது. ஒரு நாளைக்கு 34 சுஜூத விட்டுட்டு இன்னும் நாங்க முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொள்றாங்களே, வெக்கப்படும், வெக்கப்படும். கண்ணியக்குரியவர்களே, அவன் ஒரு சுஜூத விட்டு நாசமா போல, நாங்க ஒரு நாளைக்கு 34 விட்டோம், ஒரு நாளைக்கு 34 சுஜூத நாங்க வீணாக்கோம். சொல்லாதவர்கள் கவனத்தில் எடுங்கள், இன்றே தௌபா செய்யுங்கள். எங்கிருந்தாலும் உங்களோட டார்கெட் சொல்லுங்க, அதுக்கப்புறம் பிசினஸ், அதுக்கப்புறம் தொழில், அப்புறம் யாபம், அப்புறம் பயணம், அப்புறம் கூட்டம் குடும்பம், அப்புறம் கல்யாணம், அப்புறம் மையம். தொழுகைக்கு போறோம், 5 நேரம் தொழுகைதான் என்னோட டார்கெட், அதுக்கப்புறம் தான் எல்லாமே. கணியத்துக்குரியவர்களே, குடும்பம் சீராம், உலகத்தை சீராக்க குடும்பம் சீராம், பாப்பா சீராம், பாப்பாட்ட நல்ல பழக்கங்கள் வரும், பாப்பாட்ட குருவானோதுற பழக்கம் ஈக்கணும், பாப்பாக்கு தொழுகிற பழக்கம் ஈக்கணும். அப்பதான் வளர்ற புள்ள குட்டிகளை நல்லவங்களா வளர்க்கிற அந்த சிந்தனை அவருக்கு பிறக்கும். நல்லவர்களாக அவர்களை வளர்க்க வேண்டும் என்கின்ற கவலை வரும். பாப்பாவுக்கே பள்ளி தொடர்பு கிடையாது, பாப்பாவே ஜும்மாவுல இமாம் மிம்பர்ல இருந்து இறங்கின பிறகுதான் வாராரு. எங்க இவருடைய வீட்டு நிலைமைகள், எங்க இவருடைய மனைவிக்கு நல்ல வாழ்வு, இவருடைய பிள்ளை குட்டிகளுடைய முன்னேற்றங்கள், வாலிபர்களுடைய சிறப்பான நன்னடத்தைகளை எங்கே எதிர்பார்க்க முடிகிறது? கண்ணியத்துக்குரியவர்களே, எனவேதான் முதலாவது குடும்பத்தில் உள்ள பெற்றோர்களுடைய வாழ்விலே அல்லாஹ்வுடைய அச்சம் பிறக்க வேண்டும். பாவங்கள் இன்று நமது வாலிபர்களை பற்றிய கவலை தான் எல்லாருக்கும் இருக்கிறது. பாப்பாக்கும் தண்ட வளர்ந்து வளர்ந்துட்டான், சொல்றத கேட்கிறான் இல்ல, பெருசாவிட்டான். ஹஜ்ரத் நீங்களாவது குத்தி சொல்லுங்க, பாப்பாவோட எப்படி நடக்கணும் சொல்லிக் கொடுங்க. வீட்டுக்குள்ள 5 நிமிஷம் நிக்கிறான் இல்ல, தாயகத்தனோட பேசுறான் இல்ல, ஒரு 4 ஆம்பளை பிள்ளைய பத்தி ஒருத்தரும் வீட்டு வேலைக்கு வீட்டுல ஒரு வேலையை செஞ்சு கொடுக்க, உண்மைக்கு ஒரு உதவி செய்ய, பாப்பாக்கு ஒரு துணையா இருக்க, பிள்ளைகள் இன்றைக்கு இல்ல என்று ஒரு ஆதங்கம், ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆசை ஒவ்வொரு பெற்றோர்கிட்டையும் இருக்கு. ரோட்ல நிக்கிறான், சந்தையில நிக்கிறான், போக்குல நிக்கிறான், கடையில நிக்கிறான், கீழி கடையில, ரெக்கார்டிங் சென்டர்ல, மியூசிக்ல, பாட்டுல, ஹராத்துல இருக்கிறான். இப்படி எல்லாம் எல்லார்த வாயிலிருந்தும் வாலிபர்களை பற்றிய ஒரு கவலை, ஒரு ஏக்கம். கணேசபுரியவர்களே, வீட்டுக்குள்ள இருந்து இந்த மாற்றம் வர வேண்டும். பதினாறு பதினேழு வயசு பாவத்துல ஹராத்துல மியூசிக்ல படத்துல ஆபாசத்துல பிறந்ததுல இருந்து டிவிக்கு முன்னுக்கு நாடகத்துக்கு முன்னுக்கு நடிகர்கள்ட முன்னுக்கு அரகுற நிர்வாணத்தினுடைய முன்னுக்கு காதல் கலைகளுக்கு முன்னால் சின்னத்துல இருந்தே வளர்ந்து 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 பத்து வருஷமா பதினஞ்சு வருஷமா பதினாறு வருஷமா பார்த்ததெல்லாம் காதல் கதைகள் பார்த்ததெல்லாம் காதல் படங்கள் அனாச்சாரம் ஹராம் இசை மியூசிக் அறக்குற நிர்வாண கோலத்தை தான் வீட்டுக்குள்ள காட்டி 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 பதினாறு பதினேழு வயசாவின பிறகு பாருங்களை இவன் சொல்றத கேட்கிறான் இல்லண்டா யார்கிட்ட சொல்றது ஹத்தடிக்கணும் மகனுக்கு இல்லவா எதை காட்டி வளர்த்தீர்களோ அதை இப்ப ரோட்ல உட்காந்து செய்ய தொடங்கிக்கிறார் அவ்வளவுதான் பிள்ளைகள் மனசுல என்ன ஆசை பிள்ளைகளுடைய மனசுல என்ன ஆசை எதை பார்க்கிறதா அதை செய்யும் பிறந்த சிலைந்து அதைத்தானே பார்த்தான் பிறந்த சிலைந்து அதைத்தானே காட்டினோம் ரீலோடு வேற எங்கட பிள்ளைகளுக்கு போட்டு கொடுக்குறோம் பொம்பளை பிள்ளைக்குன்னு ஆம்பளை பாப்பா பாப்பா கடைக்கு போறீங்க ஒரு இருநூறு ரூபாய்க்கு ரீலோட் போட்டுருங்க இந்த போனுக்கு மகள் மகனுக்கு ஒரு சதம் அவனுக்கு உழைப்பு இல்லை நம்ம தான் ரீலோட் போடுறது நம்ம ரீலோடு போட்டா இருநூறு ரூபாய் காசு ஒரு கிழமைக்கு இருக்கும் எங்கட ஆம்பளை பொடியனுக்கு எங்கட பொம்பளை பிள்ளைக்கு போட்டு கொடுத்த ரீலோடு அஞ்சு நிமிஷம் போகல முடிஞ்சு எங்க போகுது நம்ம ஒரு கிழமைய பாவிக்கிறோம் அவங்க அஞ்சு நிமிஷத்துல முடிச்சு போடுறாங்க இருநூறு ரூபாய் காசு எங்க போகுது சின்னத்துல இருந்து போட்டுட்டோமே காட்டினோமே அதை செய்ய கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த ஒரு அபாயம் நமது வாலிப சமூகத்திலே இன்று அவர்களை நாம் கவனிக்காமல் அவர்களை நாம் ஒரு நல்வழிப்படுத்தாமல் ஒரு முன்னோடிகளாக நாம் வாழ்ந்து காட்டாமல் தவறுகளிலே பாவங்களிலே அசிங்கங்களிலே அறாத்திலே நாம் அவர்களை வளர்த்து விட்டதனால் இன்று அவர்கள் எதையெல்லாம் பார்த்தார்களோ அவைகளையெல்லாம் செய்வதற்குண்டான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இன்று மேற்கத்திய உலக நாடுகளை பார்க்கிறார்கள் வெஸ்டர்ன் கல்ச்சர் மேற்கத்திய அந்த கலாச்சாரங்களிலே மோகம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அவன் உடுக்கிற ட்ரௌசர் அவன் உடுக்கிற டிஷர்ட் யகுதியினுடைய புதிய புதிய கண்டுபிடிப்புகள் அனைத்திலும் அடிமைப்பட்டு நம்முடைய வாலிபர்கள் இருக்கிறார்கள் மேற்கத்திய நாடுகள்ல உண்டு அமெரிக்கா நாட்டை உதாரணத்துக்கு எடுக்கலாம் அந்த நாட்டில் நம்முடைய வாலிபர்கள் அவர்களை பார்த்து பின்பற்ற என்ன முன்மாதிரி அந்த பாவிகளிடத்தில் இருக்கிறது என்ன முன்மாதிரி அமெரிக்காவினுடைய ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் 18 வயதை அடைகின்ற ஒரு வாலிபர் 18 வயசுக்கு முந்தி குறைந்தது 10,000 ப்ளூ ஃபில் படங்களை பார்த்து முடிச்சு 18 வயசுக்கு முந்தைய 10,000 படத்தை பார்த்து முடிச்சிருக்கோம் ஆபாச படம் இனி அவன் உடுக்கிற கலசனை தான் எங்கட பொடியும் பார்க்கிறேன் அவன் உடுக்கிற கையத்தான் எங்கட பொடியும் பார்க்கிறேன் அவனை ஒரு ஹராமி அவனை ஒரு கேடு கட்டவன் 6 மணிக்கு அலங்கல் குறைந்தது ஒவ்வொரு நாளும் டிவிக்கு கொடுப்பான 6 மணிக்கு 10 நிமிஷம் கூட பெத்த உம்மா பாப்பாவோட நின்று பேச மாட்டான் எங்கட வாலிபர்கள் அவர்களை பார்க்கிறார்கள் அவர்களை போன்று வாழ நினைக்க அவனே ஒரு கேடுகட்டவன் அவனே ஒரு நாசமா போனவன் ஈமானை இழந்தவன் ஒழுக்கம் இல்லாதவன் ஹராத்தை செய்து செய்தே வாலிப பருவத்தை அடைந்திருக்கிறான் அவனை பார்க்கிறாங்க எனக்குள்ளவன் கன்னியத்துக்குரியவர்களே நவீன அது அந்நியவர்களுடைய ஒரு கலாச்சாரம் யகுதிகளை பின்பற்றக்கூடிய ஒரு நிலைமை வெள்ளையர்கள் ஒரு தேவைக்கு அவங்கட நாட்டில் நம்ம நாடு மாதிரி இல்லை வெள்ளக்காரவங்க டை கட்டுறாங்க எதுக்கு டை கட்டுறாங்க தெரியுமா அவங்க கட்டுற டை எதுக்கு அந்த நாட்டில் இருக்கேலா ஃப்ரிட்ஜ் உள்ளுக்கு ஒருத்தரை வச்சா என்ன கூலிக்கும் ஐஸ் கட்டி ஆகிடுவான் இருந்தா ஆள் மௌத்தாவிதான் வெளியெடுக்கும் ஃப்ரீசருக்குள்ள இறக்கினா ஒருத்தன இதே குளிர்தான் அவங்கட நாட்டில் மைனஸ்ல தான் போகும் டெப்ப திறந்தா தண்ணி வராது குளிர் அவர்களை தாக்குகின்றது கழுத்து திறந்திருந்தா கழுத்தை தாக்கும் எனவே ஒரு ஷர்ட்டை போட்டு அந்த கொளர் உருகி நிக்கணும் என்கிறதுக்காக ஒரு டையை போட்டார்கள். அவன் குளிர் காக்காம டை போடுறான். நம்ம இந்த ஏப்ரல் புழுக்க மாசத்தில டை போடுறோம். எதுக்கு டை? அவன் போட்ட டை குளிர் உள்ளு திறந்தா, நம்ம போடுற டை எதுக்கு? என்ன அர்த்தம்? குறை சொல்லல, உதாரணம். டை போடவானம் என்று சொல்லல. ஏன் இதை நாம் போடுகின்றோம்? அவன் குளிர் தாங்க முடியாமல் கழுத்து உள்ளுக்கு குளிர் இறங்கிவிடும் என்கிற பயத்தினால் அந்த கொளரை இறுக்கி வைக்கிறதுக்கு ஒரு டையை போட்டு கட்டினான். நம்ம எதுக்கு போடுறோம்? அவன் ஒரு ஷர்ட்டை போட்டு, அந்த ஷர்ட் மட்டும் போதாது, இருக்கிற குளிருக்கு ஷர்ட் போதாது, ஒரு கோட்டை போடும், பட்டிப்பமான ஒன்றை போடும். அதுக்கு தான் அவன் கோட்டை போட்டான். நம்ம போட்ட போட்டு இப்ப ஏற்படல. எதுக்கு? அவன் போட்டது குளிர் தாக்காம் நம்ம இந்த புழுக்கத்தில் போடுகின்ற கோட் இறக்காக இல்ல இல்ல, அது ஏதோ அவன் போடுறான், நம்ம போடுறோம். கணியத்துக்குரியவர்கள், இதுதான் அர்த்தமற்ற கண்மூடித்தனமான பின்பற்றக்கூடிய ஒரு முறை. அந்நியவர்களை பின்பற்றுகின்றோம் எதுக்கென்று விளங்குதில்லை நம்மளுக்கு. அவன் குளிர்காலத்தில் மட்டும்தான் டை கட்டுவான், குளிர்காலத்தில் மட்டும்தான் கோட்டு போடுவான். கண்ணியத்துக்குரியவர்களே, நம்ம நாட்டுக்கு வெள்ளக்காரவங்க வாராங்களா இல்லையா? இவனாவது கோட்டு போட்டிக்கிறானா? போட மாட்டான். கை கட்டிக்கிறானா? கட்ட மாட்டான். அவன் போட்டிக்கிற கலிசனை பாருங்க, எங்க நிக்குது? முழங்கால கிட்ட நிக்குது. ஏன் தெரியும்? இது சூடு, இந்த நாடு சூடு. இங்க கோட்டு சூட்டு டை எல்லாம் இங்க சரி வர, ஆனா எங்கடவன் அடிச்சிருக்கிறான், எங்கடவனை பார்த்தா அவன் தலையில கைய வைக்கிறான். இந்த சூட்டுக்குள்ள இந்த உஷ்ணத்துல இந்த ஆள் நிக்கிறத பாரு. கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் எங்களுடைய வாலிபர்கள் உட்பட முஸ்லீம்களுடைய வாழ்விலே அந்நியவர்களை எதற்காக பின்பற்றுகின்றோம் என்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார். அவன் நரகத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறான். அவனுடைய தேவைக்காக அவன் எதையோ செய்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆனால் நம்முடைய வாலிபர்கள் புதுசு புதுசா என்ன வருகிறது என்கிறத தேடி தேடி அர்த்தமில்லாமல் அவர்களுடைய வாழ்வை பின்பற்றக்கூடிய ஒரு அபாயமான நிலையை நாம் கண்டு வருகின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாலிபர்களுக்கு நாளுக்கு நாள் இந்த உலகத்தினுடைய சாதனங்களின் முஹப்பத் வந்து கொண்டு, போன்ல முஹப்பத், இன்டர்நெட்ல முஹப்பத், கூகுள்ல முஹப்பத். இது முஹப்பத் அல்ல, இது ஒரு வகையான பைத்தியம், ஒரு வகையான பைத்தியம். ஹதீஸ்ல வந்திருக்கிறது, அஜிபர் ரப் மின் ஷாபின் லைஸ லஹு சப்வா. ஒரு வாலிபரை பார்த்து அல்லாஹ் கூட புதினப்படுறார். வாலிபரை பார்த்து அல்லாஹ் கூட புதினப்படுகிறான். எப்படிப்பட்டவர்? கெட்ட செயல்களின் பக்கம் சாயாத வாலிபர், பாவங்களை விரும்பாத வாலிபர், பாவங்களை தடுக்கக்கூடிய வாலிபர். பாவம் செய்பவனை பார்த்து என்ன நீ தவறு செய்கிறாய், அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபரை பார்த்து அல்லாஹ்வே புதினப்படுகிறார். இப்படி இந்த காலத்திலே ஒரு வாலிபரா? கணேசுக்குரியவர்களே, வாலிபம் அது ஒரு வகையான பைத்தியம், கூகுள் பைத்தியம், லேப்டாப் பைத்தியம், இன்டர்நெட்ல பைத்தியம், வாட்ஸ்அப்ல பைத்தியம், ஃபைபர்ல பைத்தியம். இப்படி 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 தன்னுடைய வாழ்வின் நோக்கத்தை மறந்து, கபுரை மறந்து, நன்மை தீமை பதியப்படுவதை மறந்து வாலிபர்களும் வாலிப பிள்ளைகளும் பெண்களும் அனைவரும் இந்த இது போன்ற ஒரு வகையான வாழ்வின் நோக்கத்தை மறந்து, பிறந்த உலக வாழ்வின் தன்னுடைய நோக்கங்களை மறந்து அப்படியே அவர்கள் மிகவும் வேகமாக அவருடைய வாழ்வை நடாத்திக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் பாதுகாத்தவர். எனவேதான் நாம் வெளிப்படையவள். இந்த நவீன கண்டுபிடிப்புகளையும் நவீன சாதனங்களின் பக்கமும் கவனங்கள் மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. வேகமா போ, இரவு பகல் படுக்கையிலே பெட்ஷீட்டால மூடிக்கொண்டு போன்ல இருக்கிற வாலிபர்கள் எத்தனையோ பேர். வாப்பட கரைச்சலுக்கு ஆளை படுக்க போட்டேன், சரி வாப்பா நான் தூங்குறேன், பெட்ஷீட்டால மூடிட்டு உள்ளுங்கிறான் போன. ஏன்? அவனால முடியாது, இது இல்லாமல் முடியாது, செக் பண்ணாமல் முடியாது, வாட்ஸ்அப் இல்லாமல் முடியாது, ஃபேஸ்புக் செக் பண்ணாமல் முடியாது. ஏலா ஏலா பைத்தியம் பைத்தியம். சஹாபாக்கள் அந்த வாலிபர்கள் அவங்களுக்கும் ரசூலுல்லாவை பார்க்காம இல்லை. ரசூலுல்லாண்ட பைத்தியம். சஹாபாக்கள் வீட்டுல போய் சாப்பிட்டு கொண்டிருப்பாங்க, சாப்பிடுற டேல ரசூலுல்லாட நினைவு வந்துடும், நினைவு வந்து உடனே சாப்பாட்டை விட்டுட்டு ஓடி போய் நபி அவர்களை எட்டி பார்த்து அல்ஹம்துலில்லா என்று சொல்லிட்டு வருவாங்க. அதில் ஒரு பைத்தியம். இது போல அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு அந்த பைத்தியம் எல்லாம் அசிங்கத்தின் பக்கமும் பாவத்தின் பக்கமும் ஹராமத்தின் பக்கமும் திரும்பிவிட்டது. 40-45 வயசு ஆக்களுக்கெல்லாம் பேஸ்புக்ல எத்தனை வயசு? 22 வயசு. 45 வயசு முடியெல்லாம் பழுத்து, தாடியும் பழுத்து, முடியும் பழுத்து, மகளை கல்யாணம் முடிக்க கல்யாணம் பேசி வச்சு முடிக்கிற பேரன் பேசிய கண்டவங்க, தலைமுடி வளர்த்தவங்க, பேஸ்புக் பைத்தியம். 45 வயசு இல்ல, அதுல அவருக்கு வயசு 22 வயசு. எதுக்கு பொடியன் ஆகுறீங்க? எதுக்கு பொடியன் ஆகுறீங்க? குறுக்கு புத்தி, புத்தியில கிறுக்கு, பாவம் செய்கின்ற ஹராத் ஹராமிய நோக்கம், விபச்சாரத்தின் ஆசை, பாலிக பிள்ளைகளோடு தொடர்புகளை ஏற்படுத்துகின்றார்கள். கல்யாணம் முடிச்சு புள்ள குட்டி பெற்று பேரன் பேசிய கண்டவங்களுக்கு கூட அல்லாத அச்சம் இங்க வரல. எனக்கு ஒரு பௌத் இருக்கிறேன், கபூர் ஒன்று இருக்கிறேன், அங்கையெல்லாம் பட்டியல் பட்டியலா ஏண்ட வண்டவாளங்கள் எல்லாம் கியாமத்தில் அல்லாஹ் கொண்டு வருவானே என்கிற சிந்தனை கூட இல்லாத அளவுக்கு பாவத்திலே மிக வேகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். நடந்துச்சு, நம்ம நாட்டில் நடந்துச்சு. வயசு 45, ஆனா 22 வயசை காட்டி ஒரு 18 வயசு ஒரு பொம்பளை பிள்ளை ஒன்றோட இவர் பேஸ்புக்ல தொடர் மெசேஜ் அனுப்புறார், வர்றது எடுக்கிறார். இவர் பொடியே அல்லாஹ் பாதுகாக்கும். ஒரு இடத்துல சந்திப்போம், நாங்க ரெண்டு பேரும் சந்திச்சு கொள்வோம் ஒரு இடத்துல. சரி, என்ன கலர் டிரெஸ், இந்த கலர் டிரெஸ்ஸோட வருவேன். சரி, அந்த பிள்ளை சொல்லுச்சு, நானும் இன்ன கலர் டிரெஸ்ஸோட வாரேன். ஒரு இடத்த சொன்னாங்க, அந்த இடத்துக்கு போயாச்சு. அந்த புள்ள அந்த பக்கம் பார்த்து நின்றுட்டீங்க, சொன்னது போலவே அதே டிரெஸ்ல இருக்குது. இவரும் இவர் சொன்ன டிரெஸ்ஸோட போறாரு. போயிட்டு முதுகலை தட்டி, முதுகலை தட்டி, நான் வந்திருக்கிறேன் என்று சொல்றாரு. திரும்பினா பெத்த மகள், தான் பெத்த மகள், மகளோடு விபச்சாரம் செய்கின்ற பாவிகள், மகளோடு ஓட்டுக்குள்ள இவர் அங்கார ரூம்ல மெசேஜ் போகுது பேஸ்புக்கு, மகள் இங்கால இருந்துட்டு இவன் மெசேஜ் அனுப்புறா. பாத்தா வாப்பா, இந்த காட்சியை தாங்க எல்லாமே வாப்பா தற்கொலை செஞ்சு செத்து போன. இந்த நாட்டில் பாவத்தை பத்தி பேசப்படாது என்றாலும் எங்க போகுதுன்னு தெரியுது இல்ல சமூகத்துக்கு. என்ன உள்ள குட்டி பேரன் பேசிய கண்ட இந்த அப்பாவுக்கு இப்படி ஒரு கேவலமான தேவையா? பாவங்கள் எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு செல்லுகிறது என்பதை பாருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, எனவேதான் எமது பிள்ளைகள் சமூகம் வாலிபர்கள் அழகான ஒரு ஒழுக்க சீலர்களாக, நல்லவர்களாக, பண்பாடுள்ளவர்களாக, இஸ்லாத்துக்காக போராடக்கூடிய, இஸ்லாத்துக்காக பாடுபடக்கூடிய, உயிரை விடக்கூடிய ஒரு வாலிபத்தை, வாலிப சமூகத்தை கட்டி எழுப்ப வேண்டிய நாம் இன்று அசிங்கங்களுக்கும் சவால்களுக்கு, அசிங்கமான சவால்களுக்கு பின்னால் அவர்களுடைய வாழ்வை மண்ணாக்கி வீணாக்கி கொண்டிருக்கிறார். மூத்தவர்களுடைய வாழ்விலிருந்து இது இந்த மாற்றம் ஆரம்பிக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, எனவேதான் நாம் சம்பாதிப்பதெல்லாம், உழைப்பதெல்லாம், கஷ்டப்படுவதெல்லாம் யாருக்காக? வளர்ந்து வருகின்ற பிள்ளைகளுக்காகத்தானே இந்த உழைப்பு கஷ்டம் எல்லாம். கிழமை கொடுக்க வீட்டுக்கு வரோம், பரிச கணக்கா வெளிநாட்டில் இருக்கிறோம். யாருக்கு? இந்த வளர்ற பிள்ளைகளுக்காகத்தானே. நீங்கள் உழைக்க உழைக்க, அனுப்ப அனுப்ப, இவர்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை, முன்மாதிரியாக யாரும் இல்லை. எனவே இவர்களுடைய வாழ்வு உங்கட கஷ்டம், உங்கட ரத்தத்தை நேர்மையாக சிந்தி நீங்கள் உழைத்து அனுப்புகிறீர்கள். ஆனால் அவைகள் எல்லாம் பாலாகி மண்ணாகி போய்கொண்டிருக்கிறது. நீங்க பாக்குறீங்க, அவர் உடுக்கிற உடுப்பையும் அவருடைய உடம்பையும் தான் பாக்குறீங்க. 4 வருஷம் கழிச்சு வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறீங்க, மகனுக்கு 21 வயசு, அழகாய்க்கிறான் மாஷா அல்லாஹ் என்ற மகன். டிஷர்ட் அழகாய், ட்ரௌசர் அழகாய், பெல்ட் 2500 அழகாய்க்குது மாஷா அல்லாஹ். இதைத்தான் நீங்க பாக்குறீங்க. ஆனா அல்லாஹ் தஆலா இந்த உடம்ப பாக்கல, இந்த உடம்ப பாக்கல. அல்லாஹ் உடம்பு வைக்கிற கல்பத்தான் பாக்குற மனசு. மனசுல என்ன இருக்குது? மனசுல கண்ணியத்துக்குரியவர்களே, அசிங்கமும் ஆபாசம். அவன் போனை திறந்து பார்த்தா, போன்ல மெமரி உள்ளுக்கு போயிட்டு பார்த்தா இருக்கு அவன் கல்பு இருக்கிறது எல்லாம். மனசுல அசிங்கம், மனசுல இருக்கிற நஜீசு அவன் போன் மெமரிக்குள்ளால இருக்கு. கண்ணியத்துக்குரியவர்களே, எனவேதான் மிகவும் ஒரு பயங்கரத்தை நோக்கி நமது வாலிப சமூகம் அவர்களுடைய வாழ்வு போய்கொண்டிருக்கிறது. ஆனால் அன்றைய சஹாபாக்கள் சமூகம், அன்றைய சஹாபாக்கள் சமூகம் இஸ்லாத்தை கட்டி வளர்த்தார்கள், பாடுபட்டார்கள், உயிரை நீத்தார்கள், சஹீதாவினார்கள், நபிக்கு உதவி செய்தார்கள், அல்லாஹ்வுடைய தீன உலகம் எல்லாம் பரப்பினாங்க. கிழவன்கள் இல்ல, பொடியம்மா அவர்கள் மதீனாக்கு போறாங்க, அவங்களை சுத்தி சஹாபாக்கள், மதீனால சஹாபாக்கள் முடி பழுத்தவங்க, ஒத்தரே ஒத்தர் தான். அபுபக்கர் சித்திக்கிற எல்லாம் அவங்களுக்கு மட்டும்தான் முடி பழுத்திய, மற்ற எல்லாம் பொடியம்மா. ரசூலுல்லாஹ்வுடைய தீனை வளர்ப்பதற்கு உதவி ஒத்தாசை செய்தவர்கள் வாலிபர்களாகத்தான் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் போறாங்க, போற நேரம் ஒரு வீட்டுக்குள்ள வெளியே போறாங்க, காபிர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய படுக்கைய அந்த பெட்ஷீட் எடுத்து வெட்டி கொலை செய்ய தயாராகிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 வயது ரசூலுல்லாஹ் பெட்ஷீட் எடுத்து போத்திட்டு படுக்கிறாங்க. நபியே நீங்க போவோம், என்ன கொண்டு வந்தா என்னோட முடியட்டு, உங்களை முடிக்க முடியலாம், நீங்க வாழோடும் நாங்க சாகோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் பெட்ஷீட் எடுத்து போத்திட்டு படுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வெளியே போயிட்டார், காபிர்கள் வந்து பெட்ஷீட தூக்கிட்டு நபிய வெட்டுவோம் பாக்குறாங்க. பாத்தா அலி சுபஹானல்லாஹ், நபியுடைய இடத்துல உசுறு போற இடத்துல தன்னை கோந்து வச்சு நபியை பாதுகாத்த 10 வயசு வாலிபர், இவங்க தான் தீன வளர்த்தவங்க. ரசூலுல்லாஹ் மக்காலை வெளியே போயிட்டாங்க, உயிர் தப்பி போனாங்க, சவுர் மலைக்கு மேல ஏறிட்டாங்க, அபுபக்கரோட இருக்கிறாங்க. இப்ப வாப்பாவும் ரசூலுல்லாவும் அந்த சவுர் மலையில் இருக்கிறாங்க. மக்காலேந்து 4-5 கிலோமீட்டருக்கு அங்கால சாப்பாடு கொண்டு போயிட்டு கொடுக்கணும். இந்த சாப்பாட்டை செஞ்சு செஞ்சு சமைச்சு சமைச்சு அனுப்பினது ஒரு பொம்பளை புள்ள, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, ஒரு வாலிப புள்ள, அபுபக்கர் அவங்களோட மகள். அந்த நபியை பாதுகாக்க பட்டணி கடந்து மௌத்தாகிற அமைக்க சாப்பாடு செஞ்சு அனுப்பினாங்க, ஒரு வாலிப பொம்பளை புள்ள. இந்த சமைச்சு சாப்பாட்டை காபிர்களுக்கு விளங்காம கண்டா தலை போயிடும், சாப்பாட்டை கொண்டு போய் ரசூலுல்லாஹ்க்கு சேர்க்கணும். யாரு கொண்டு போனது? அப்துல்லா இப்னு அபிபக்கர், அபுபக்கர் அவங்க மகன் அப்துல்லா. சாப்பாட்டை கொண்டு போனாங்க, வாலிப புள்ள உசுர கையில வச்சுட்டு நபிய பாதுகாக்க, இஸ்லாத்தை பாதுகாக்க இப்படியெல்லாம் பாடுபட்டு இருக்கிறார். ரசூலுல்லாஹ்க்கு வஹி இறங்கி கொண்டிருக்குது, இந்த வஹியை எழுதும், குர்ஆன் இறங்குது, ரசூலுல்லாஹ்க்கு எழுத படிக்க தெரியாது, இறங்குற குர்ஆனை எழுதும், அப்பதான் பாதுகாக்க எழுதும். ஜெயித் ஜெயித் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு 17 வயசு பொண்ணுவாங்க. நீங்க எனக்கு வார வகைய நீங்க எழுதுப்போ, குர்ஆனை எழுதி பாதுகாக்கின்ற அந்த பதவிய அந்த சேவைய ஒரு 17 வயசு பொண்ணு செஞ்சாங்க. ஒவ்வொரு பெற்றோர்களும் ரோஷம் எடுக்கும், ஒருத்தர் மௌத்தாகுற நேரம் ஒரு கடிதம் எழுதி வச்சிருந்தார், 10-15 நாளைக்கு முன்பு இதை இந்த ஹஜரத்துல கொடுங்க சொல்லிட்டு மௌத்தா போயிட்டார். அந்த கடிதம் வந்து ஹஜரத்துக்கு போகுது, அவர் அந்த திரட்டி பார்க்கிறார், அதுல போட்டி ஹஜரத் நான் சில பாவங்களை செஞ்சிருக்கேன், அல்லாத மன்னிப்பானோ தெரியா, ஆனா ஹஜரத் என் வாழ்க்கையில நான் 30 ஜுசு குருவான, அவருக்கு 89 வயசு, 89 வயசுக்கு 30 ஜுசு குருவான என் வாழ்க்கையில 1000 தடவை ஓதி முடிச்சிருக்கேன். ரசூலுல்லாஹ் பேர்ல நான் சலவாத்து மட்டும் 20 லட்சம் தடவைகள் ஓதிருக்கிறேன். சுப்ஹான் அல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹான் அல்லாஹில் அலீம் என்கிற திக்ர நான் 30 லட்சம் தடவை சொல்லிக்கிறேன். 45 வருஷமா தஹஜ்ஜுது நேரத்தில் எழும்பி விட்டுப்படாம தஹஜ்ஜு தொழுகிறேன். ஹஜ்ரத் எனக்கு துஆ செய்யுங்கோ. சுப்ஹானல்லாஹ். 89 வயசு ஆளுக்குகிற பக்குவம், ஒரு வாப்பகிட்ட இப்படி ஈக்கோன், ஒரு அப்பகிட்ட இப்படி ஈக்கோன், ஒரு உம்மகிட்ட இப்படி ஈக்கோன். அவங்களுக்கு பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் தான் இந்த தீனுடைய இஸ்லாமிய உணர்வுள்ள வாசமுள்ள பக்குவமுள்ள அல்லாஹ்வுடைய அச்சமுள்ள சந்ததிகளாக இவர்களை மாற்றலாம். எனவே பெற்றோர்களிடத்திலிருந்து இந்த மாற்றம் ஆரம்பிக்கப்படும். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு நல்ல சூழல் நமது வாலிப சமூகத்துக்கு ஏற்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜைத் இப்னு சாபித் 17 வயசு அவர்கள் வகி எழுதுகின்ற பாக்கியம் கிடைச்சிச்சு. அப்படியே ஒரு 20 அல்லது 21 வயசு அவங்களுக்கு ஆகுற நேரம் ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பின்னால அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்தில் சொன்னார்கள், ஜைத் நீங்க தான் இந்த குர்ஆன ஒன்று திரட்டுகின்ற இந்த பணியை நீங்க செய்யணும். 22 வயசு போட்டியம் குர்ஆன் எழுதினார். இன்றைக்கு நாங்க ஓதுற குர்ஆன் ஜைத் இப்னு சாபித் 22 வயசுல எழுதினார். எவ்வளவு பெரிய சேவைகளை நமது முன்னோர்களான அந்த வாலிப சஹாபாக்கள் நமக்காக செய்து வைத்தார்கள். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் 10 வயசு அவங்களோட உம்மா உம்மு சுலைம் ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டு போறாங்க, இந்த பொடியை நீங்களே வச்சு வளர்ப்போம். 10 வயசு ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற நேரம் அவங்களுக்கு 21 வயசு. சுப்ஹானல்லாஹ். அவருடைய வாலிப வயசு அப்படியே ஒரு நபியுடைய வழிகாட்டலுக்கு கீழே அப்படியே ஒப்படைக்கப்பட்டது. மிகச்சிறந்த சேவையை இந்த இஸ்லாத்துக்காக செய்தார்கள். உசாமா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு அடிமை. உசாமா ரலியல்லாஹு அவர்கள் 17 வயது பெரிய ஜமாத் ஒன்றுக்கு தலைவராக அமீராக ரசூலுல்லாஹ் அனுப்புறாங்க. அபூபக்கர் அவங்களுக்கு கீழே, உஸ்மான் அவங்களுக்கு கீழே, அலி அவங்களுக்கு கீழே, உமர் அவங்களுக்கு கீழே 17 வயது பொடிய பெரிய ஒரு ஜமாத், சஹாபாக்களுடைய ஒரு ஜமாத் அபூபக்கருக்கு தலைவராக இருந்தார். சுபஹானல்லாஹ். இது நிச்சயமா ஏற்படுத்தலாம். வீட்டுக்குள்ள பாப்பா உம்மா 5 நேரம் தொழக்கூடியவங்களாக மாறும். பாப்பா உம்மா வீட்டுக்குள்ள ஒவ்வொரு நாளும் குர்ஆன் ஓதக்கூடியவங்களா மாறணும். அந்த புள்ளைகள் சும்மாவே மாறுவாங்க, அவங்கள மாத்தலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, இது போன்று சுப்ஹானல்லாஹ் இந்தியா, நமது இந்தியா நாட்டை இன்று அந்நியவர்கள் ஆண்டாலும் சில 100 வருடங்களுக்கு முன்னாலே முஸ்லீம்களுடைய கையிலே இருந்தது அந்த நாடு. பல 100 வருடங்கள் முஸ்லீம்கள் ஆட்சி செய்தார்கள். முஹம்மத் பின் காசிக் ரஹிமஹுல்லாஹ் அவங்க தான் அந்த நாட்டை கைப்பற்றினாங்க. இஸ்லாமிய நாடா மாறி எத்தனை வயசு? 22 வயசு. இந்தியாவை கைப்பற்றினார்கள். இஸ்லாமிய ஆட்சி 100 வருடங்கள் அங்கே சென்றது. ஒருத்தர் கேட்டாரு, முஸ்லிமான ஒருத்தர்த்த ஒரு அந்நியவர் கேட்கிறாரு, இந்தியா நாடு ஏன் பறிபோச்சப்பா முஸ்லீம்கள் தெரிந்து? ஒரு கேள்வி ஒரு முஸ்லீமுக்கு உண்டாச்சு. ஒரு அந்நியவர்கிட்ட கேட்கிறாரு, அந்த அந்நியவர் உடனே முஸ்லீம்கிட்ட கேட்டாரு, ஏன் தெரியுமா பறிபோச்சு? இப்ப நான் சொல்றேன், அதுக்கு பதில சொல்லுங்க, இது எந்த மாசம் எத்தினாம் திகதி என்று கேட்டாரு. அவர் உடனே சொன்னார், இன்றைக்கு மே மாசம் 8ஆம் தேதி 2015ஆம் ஆண்டு. அப்படித்தானே யாரும் சொல்றேன், என்ன டேட் என்று கடை சொல்லு. அவர் சொன்னாரு, இந்தியா பரிபோக காரணம் இருந்தார். டேட்டை கேட்டா நீங்க ஜனவரி பிப்ரவரியே சொல்றீங்க, நீங்க எதை சொல்லணும், நீங்க ஹிஜ்ரி ஆண்டு சொல்லணும், 1436 ஹிஜ்ரி ஆண்டு, இது ரஜகுடைய மாதம் இத்தனையாம் பிறை, இதை சொல்ல வேண்டிய நீங்க உங்க இஸ்லாத்தை விட்டுட்டு ஜனவரி பிப்ரவரிக்கு வந்தீங்களே, இதுதான் உங்களுடைய தோல்விக்கு காரணம் என்று சொன்னார். கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாமிய ஈடுபாடு எங்களை எத்தனை பேருக்கு இருக்குது? கிழமைக்கு ஒருக்கு நடக்கிற ஜும்மாவுக்கே நம்மளுக்கு வந்து கொள்ள முடியாது. பாங்கு சொன்னதோடுதான் தவளைங்க, சோப்கேஸ் எங்க, கிணறு எங்க, பாத்ரூம் எங்கன்னு தேடுறான். பாங்கு சொல்றது குடிக்க போறதுக்கா? கண்ணியத்துக்குரியவர்களே, அப்பதான் எத்தனை பேர் வாலியை தூக்கி கிணத்துக்கு போறாங்க. மலக்குமார்கள் ஜும்மாவுடைய நாளிலே எத்தனை வாசலிக்குது? 5 வாசலிக்குதா? 5 வாசலுக்கிட்டையும் ஜும்மா நாள்ல பைல வச்சுக்கொண்டு 15 ரெக்கார்ட் பண்ணுவான். யார் வார? இன்னார் ஜும்மாக்கு வந்து இமாம் மிம்பர்ல காலை வச்சு ஏறி நின்றுட்டா மலக்குமார் பைல மூடிடுவான். 5 வாசல்ல நின்ற மலக்குமார் பைல மூடிட்டு அவங்களும் முன் சப்பல வந்து உட்கார்ந்து பயான கேட்க தொடங்கிடுவாங்க. அதுக்கு போறோம் பள்ளிக்கு செலவழிச்ச 2 கோடி செலவழிச்ச ஹாஜியார் வார எங்களுக்கு வர மனசில்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, என்ன நிலைமை எங்களுடைய நிலைமை? இஸ்ரேல் த போர்டர் ஜோர்டான்ல ஒரு முஸ்லீம்களுடைய ஒரு ஒரு ஜமாத் பேசிக்கிறான், நடந்து பேசி நிற்கிறான். அப்ப யகூதிகள் வாழுகின்ற ஒரு கிராமத்தில் ஒரு யகூதி ஓடி வந்து கேட்டீங்க, நீங்க முஸ்லீம்கள் தானே, உங்கள ஜும்மான கிரவுட் எப்படி இருக்குது, சுபகிட கிரவுட் எப்படி? அசனா ஜும்மா மாஷா அல்லாஹ் கஷ்டி போடலாம், தலையோடச்சிட்டு யோசிக்கிற பள்ளிய இப்பதான் கட்டி முடிச்சுக்கிறேன், இன்னொரு கட்ட வருமா? இடமில்லை, இடமில்லை. ஆனா சுப மாஷா அல்லாஹ் அதிரத்து மோயின்சாவும் ஒரு நாலஞ்சு கிழவனோட சுப சரி ஜிம் எடுக்கிறவன் எல்லாம் ஜிம் எடுக்கிறான், 100 கிலோ தூக்குறான், 200 கிலோ தூக்குறான், படுக்கையிலேக்கிறான், குப்புற படுக்கிறான். உங்களோட வாலிபத்தை பள்ளியில காட்டு போவோம், சுபகளை காட்டுங்கோ. நான் வாலிபர், நான் ஜிம் எடுக்கிறாள், நான் டிப்ஸ் எடுக்கிறாள், நான் கராத்தி மாஸ்டர், இங்க காட்டுப்போம். உங்களோட பொடியே உங்களுக்கு தூக்கி கொள்ளல, சுபவுல கட்டில குப்புறம் படுக்கிறீங்க, நான் ஜிம் எடுக்கிறேன், எந்த பலன் இல்லை. உங்களோட உடம்ப தூக்கி கொண்டு உங்களுக்கு பள்ளிக்கு வந்து சேரலாட்டி நீங்க என்ன கராத்தி மேல இருந்தாலும் பேர் இல்லை, நீங்க என்ன டிப்ஸ் எடுத்தாலும் பேர் இல்லை. உங்களோட கத்த காட்டணும் இமாஞ்ச மாஸ்டர், கத்த காட்டணும் சுபகுல, கத்த காட்டணும் தாச்சத்துல, கத்த காட்டணும் முஸ்லீம்களுக்காக பாடுபட்டு உசுர கொடுத்து கத்த காட்டுப்போம். இதான் கட்ச, ரோட்ல நின்று கட்டடாயிட்டு சேர்த்து போட்டு இப்படி காட்டிருக்கிற கட்சல் ஷைத்தான், தொலைவராட்சி எந்த பயனும் கிடையாது. கண்ணியத்துக்குரியவர்களே, மலக்குமார் பயில மூடினா பள்ளிக்கு செலவழிச்சு 50 லட்சம் செலவழிச்சவர் வந்தாலும் அவருக்கு சும்மா இல்லை. இனி மலக்குமார் அந்த 2-3 சப்புட பயில எடுத்துட்டு மேல போவாங்க, பரகாஜதியில 3 சபுக்கு ஜும்மாக்கு வந்தான், மற்றவங்க எல்லாம் சும்மா. எனவே கிழமை கொடுக்க வார சும்மால சரி, உரிய நேரத்தில் வந்து கலந்து கொள்ள நியமிப்போம். புள்ள குட்டிகள் வளர்க்கிறவங்க, பேரன் பேசிய கண்டவங்க, உம்மா வாப்பாட உற்சாகம்தான் புள்ளைகளுக்கு நீங்கும். பாப்பாவே சும்மா கிட்ட வந்து சேர்ந்தா அவன் புள்ளைகளை பற்றி கேட்கவோ, பேரன் பேசிய பற்றி கேட்கவோ, அவன் மனுஷன வாழ்க்கையை பற்றி கேட்கவோ. கண்ணியத்துக்குரியவர்களே, பக்குவம் வரட்டும், சக்கராத்த கண்ட பிறகு இதெல்லாம் விளங்கும். அங்க திருந்திவே இல்லை, இப்ப திருந்துவோம், வாழ்வை மாற்றுவோம், நமது பிள்ளைகளுக்காக வாழ்வோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த நல்லவர்கள் சஹாபாக்கள் எப்படியெல்லாம் இந்த உலகத்துக்காக பல தியாகங்களை எல்லாம் செய்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற நேரம் அவங்கள்ட்டே இருந்து வளர்ந்த ஒரு வாலிப புள்ள 11 வயது, அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ். 11 வயது என்ன பேரு? குர்ஆனுக்கு விளக்கம் சொல்றவங்க தலைவர். 11 வயது நல்ல சூழல்ல பிள்ளைகளை வளர்ப்போம்,
உலமாக்கள் தொடர்பு பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தும். 7 வயசாவினா தொழுகை ஆரம்பிச்சது, 10 வயசாவினா அடிச்சு தொடரை கோட்பாடு. இந்த பக்குவ பெற்றோர்கள் வரும் பள்ளி தொடர்போட வாலிபர்கள் வளரும். இல்லாட்டி அவனுடைய எதிர்காலம் வீணா. பாவத்துக்கும் தவறுக்கும் அனாத்துக்கும் அசிங்கத்துக்கும் அந்நிய கலாச்சாரங்களுக்கும் அடிமைப்பட்டு விடுவார். எங்கேயாவது ஒரு சீடி கடை இருந்தால் அதை சேர்ந்துருவான். தேனை சுத்தி தேன் வரைய சுத்தி தேனீக்கள் சேர்றது போல மியூசிக் இசை அந்த தன் வாழ்க்கை போகும். அல்லா பாதுகாப்போம். கெட்ட மௌத்த சந்திக்க வேண்டியவர் கெட்ட மௌத்துவர். ஒரு வாலிபர் கொழும்புல ட்ரெயினுக்கு அடிபட்டு மௌத்தா போனார். ட்ரெயினுக்கு அடிபட்டு என்ன காதுல ஹேண்ட் ஃப்ரீ பொக்கட்ல போன் அவருக்கு ஈகேரா. இனி இங்க அடிச்சு அங்க இருந்து சும்மா சூனை தான் போறேன். ட்ரெயின்ல போகலை ஹேண்ட் ஃப்ரீ, பஸ்ல போகலை ஹேண்ட். பெத்த வாப்பா இந்த ஹராத்த மகன் செய்யறத பாத்துட்டீங்க. மகன் அவருக்கு பாட்டு இல்லாட்டி ஏதாம், அவருக்கு ஹேண்ட் ஃப்ரீ அடிக்காது ஏதாம், அவருக்கு ஒண்ணு வேலை செய்யல. என்ன பிள்ளைக்கு நல்ல பழக்கம் பெத்த வாப்பா கண்டிச்சு சந்தோஷப்படுற ரோஷம் கெட்ட வாப்பா மறுபடிக்கிறான். மகன் ஹராத்துல இருக்கிறான், மகன் மியூசிக் கேட்கிறான், மகன் பாட்டு கேட்கிறான், மகன் அசிங்கத்தில் இருக்கிறான். இதை கண்டு நெஞ்சம் துடிக்காத பெற்றோர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. பாப்ப திருத்தாட்டு யார் செலுத்துற பாப்பை ஹராமன்னு சொல்லாட்டு யார் பஸ்ல வேன்ல ட்ரெயின்ல கடையில பைக்ல எல்லா இடத்துலயும் ஹேண்ட் ஃப்ரீ. அவனுக்கு பாட்டு இல்லாமல் ஏறும், அவனுக்கு படம் இல்லாமல் ஏறும். கண்ணியத்துக்குரியவர்களே ட்ரெயின் வார ரோட்ல ரயில்வே நடந்து போறாங்க. அங்க போகுது ஜும் 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 போகுது காட்டுல ட்ரெயின் ஹோன் அடிக்குது கேக்குது இல்ல கேக்குது இல்ல. அரைச்சிட்டு போட அரைச்சிட்டு போட பாட்டு சத்தம் அதோடு அவருடைய ரூஹு பிரிஞ்சிச்சு. ஹராத்தோட மௌத்தாயி ஹராத்தை செஞ்சு கொண்டு மௌத்தாயி. அல்லாஹ் பாதுகாப்பு. இன்னொரு வாலிபர் மோட்டர் பைக் ஆக்சிடென்ட், மோட்டர் பைக் ஆக்சிடென்ட், ஹேண்ட் ஃப்ரீ காதுல பொக்கட்ல போன் அங்கினக்கே மவுத். போன் எடுத்து காதுல வச்சா ஆபாசமான ஒரு பாட்டு போயிட்டு போச்சு. களிமா சொல்லி மவுத்தாவல்ல, களிமா சொல்லி மவுத்தாவல்ல, ஆபாசமான அசிங்கமான பொம்பளைகளோட கெட்ட கெட்ட வார்த்தைகள் ஆபாசமான பாட்டுகளை கேட்டு கேட்டு மவுத்தாவின. வாழ்க்கையே நாசமே, வாழ்க்கையே நாசமே, கெட்ட முடிவு. மவுத்தாவின பிறகு கவலைப்பட்டு வேறு. கண்ணியத்துக்குரியவர்களே விழிப்படைவோம். பிள்ளைகளை பெற்று வளர்க்கிறவங்க விழிப்படையோம். அபூஜஹல், அபூஜஹல் இஸ்லாத்தினுடைய பரம விரோதி. கொலை செஞ்சது யார்? முஆத். முஆவியத் எத்தனை வயசு? முஆத்துக்கு 12.5 வயசு, முஆவியத்துக்கு 12 வயசு. 12 வயசு ரெண்டு பேர் போடியமா யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய விரோதி, தீனுடைய விரோதி, இஸ்லாத்தினுடைய விரோதி. அபூஜஹலை கொலை செய்தார். எவ்வளவு தைரியம்! பெற்றோர்கள் என்னதெல்லாம் சொல்லிக் கொடுத்து வளர்த்திக் கொள்ளும் இந்த பிள்ளைகளை. சுபஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் மக்கால இருக்கலாம், மதீனாக்கு போக ரெடி ஆகுறாங்க. அதுக்கு முன்னுக்கு முஸ்அப் இப்னு உமைர மதீனாக்கு அனுப்பி வச்சாங்க. 17 வயசு. நீங்க பேசி கிரவுண்ட செய்யோ, நாங்க வரோம். அந்த 17 வயசு பொட்டியே தட்டம் தனிய மதீனாக்கு போயிட்டு அங்க பாடுபட்டாரு, உழைச்சாரு. ஒரு வருஷத்துக்குள்ள ஒத்தரே ஒத்தரை இஸ்லாத்துக்கு எடுத்தார். 2வது வருஷம் ட்ரை பண்ணி 2 பேரும் இஸ்லாத்துக்கு எடுத்தார். 17 வயசு. 3வது வருஷம் மாஷா அல்லாஹ் 70 லட்சம் பேரை இஸ்லாத்துக்கு எடுத்தார். 17 வயசு. இதன் காபாத்து அவர்களும் குடியமா இருந்தார், அவர்களும் வாலிபர்கள் தான். என்ன வேலையெல்லாம் சாதிச்சிருக்கிறாங்க. எனவே நல்ல சூழல் அவசரமாக எங்களுடைய வாலிபர்களுக்கு உருவாக்கப்படும். மக்கா வெற்றிக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் மதீனாக்கு போயிட்டாங்க. போற நேரம் மக்காக்கு ஒருத்தர் தலைவரா போட்டுட்டு போனாங்க. ஒருத்தர் தலைவர், அவருக்கு எத்தனை வயசு? 17 வயசு. 17 வயசு மக்காவை கைப்பற்றின பொருள் 17 வயசு முடியணும்ல. மக்காக்கு தலைவராக்கிட்டு போறாங்க. சுபஹானல்லாஹ். தீனை இஸ்லாத்தை மக்காவை மதீனாவை குர்ஆனை ஹதீஸை நபியை சஹாபாக்களை அந்த காலத்திலே பாதுகாத்த சிறப்பு அந்த வாலிபர்களுக்கு தான் சேருகின்றது. எனவே தான் கண்ணியத்துக்குரியவர்களே, உமர் ரதியல்லான் அவர்கள் கூட இஸ்லாத்துக்கு வருகின்ற போது 27 வயசு முடியணும் தான். 27 வயசு நபிக்கு சரியான சந்தோஷம். வாலிபர்கள் முன்னுக்கு நிக்கணும் தீனுடைய விஷயங்கள்ல. தாரிக்கு முன் ஜியாத், தாரிக்கு முன் ஜியாத், யூரோப் கண்ட்ரி, பயங்கரமான நவீன கலாச்சாரங்களை கொண்ட அந்த நாடு, இஸ்ரேல் நாடு இஸ்லாத்துக்கு வந்துச்சு. தாரிக் இப்னு சியாதுடைய குரூப் அங்க போயிட்டு இறங்கின பின்னால எத்தனை வயசு?
22 வயசு.
22 வயசுல ஒரு நாட்டை புடிச்சார் ஒரு வாலிபர், தாரிக் இப்னு சியாத். கண்ணியத்து புதியவர்களே, முஹாஜிர் எல்லாம் அவர்கள் இஸ்லாத்துக்கு வருகின்ற போது 18 வயசு மட்டும்தான். வெள்ளிக்கிழமைக்கு சூரத்தில் காக போதும், சூரத்தில் காக. அதுல ஒரு வாலிபர்களுடைய சம்பவத்தை எல்லாம் குர்ஆன்ல சொல்றாங்க. 6-7 கோடியை பாரு, அவங்களோட நாட்டில் இருக்கிற அரசன் நானே அல்லாஹ் அப்படி சொல்லிக்கொண்டு பயம் காட்டி கொண்டிருந்தார். 6-7 கோடியமா சேர்ந்து வாங்கோ, நீங்கள் அல்லாஹ் ரப்பு சமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்த அவனே அல்லாஹ் இப்படி சொல்ல அவனுக்கு கோபம் வந்து 6-7 வயசு பொட்டியமாற கொலை செய்யறதுக்காக விரட்டி கொண்டு போனாங்க. இவங்க ஓடி ஓடி பேசி ஒரு குகையொன்றுக்குள்ள ஒளிஞ்சிட்டாங்க. குகையொன்றுக்குள்ள ஒளிஞ்சு அங்க மறைஞ்சி அங்கே இருக்கிறாங்க. இருட்டுப்பட்டுச்சு, தூங்கிட்டாங்க. 306 வருஷங்கள் அதுக்குள்ள அல்லாஹ் தூங்க போட்டான். அவங்க யாரு? அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட ஈமான் கொண்ட வாலிப கூட்டம். அவங்களுக்கு அல்லாஹ் இன்னும் அவர்களுடைய உறுதிப்பாட்டை, நேர்வழியை அவர்களுக்கு அல்லாஹ் அதிகரிக்க செய்தார். 306 வருஷம் அந்த குகைக்குள்ளே தூங்கி தூங்கி பிறண்டு பிறண்டு தூங்கினான். 306 வருஷம். அதுக்கு பிறகு அவங்களுக்கு அல்லாஹ் முழிப்ப கொடுத்தான். வெளியில வந்து பார்க்கிறாங்க, ஆக்கள் எல்லாம் சரியான முகம். 306 வருஷம் அவங்களுக்கு தெரியா, அவங்க நினைச்ச காலையில் தூங்கி அந்தியில் எலும்பி நினைச்சது. பெரிய சம்பவம். யார்? வாலிபர்கள். ஆனந்தா கண்ணியத்துக்குரியவர்களே, எனவேதான் எங்களுடைய முத்துக்களான வாலிபர்கள் இவர்களை கொண்டு இஸ்லாத்துக்கு பல வேலைகள் செய்ய வேண்டிய பொறுப்புகள் இருக்கிறது. எனவே வாலிப சமூகமே, கண்வெளியுங்கள், ஹராத்துக்கு அடிமைப்படாதீர்கள். இசைக்கும் பெண்களுக்கும் மதுக்கும் மாலுக்கும் அடிமைப்படாமல் இஸ்லாத்தினுடைய உண்மை அடிமைகளாக, அல்லாஹ்வினுடைய உண்மை முஹத்தீன்களாக, நபியை நேசிப்பவர்களாக, நல்லதை ஊருக்குள்ளே உருவாக்கக்கூடிய ஒரு சங்கமான சமூகமாக, பாவத்தை தட்டி கேட்கின்ற வாலிப சிங்கங்களாக நாம் மாற வேண்டும். அதற்காக நாம் தயாராக வேண்டும். ஹதீஸிலே வந்திருக்கிறது, கயாமத்துடைய நாளையில 7 கூட்டம் சூரியன் தரைக்கு மேலே இருக்கிற நேரம் அல்லாட அரசுடைய நிழல் கிடைக்கும். அதில் ஒரு கூட்டம் யார் தெரியுமா? அல்லாட இபாதத்தில் வளர்ந்த வாலிபர்கள், அல்லாட தக்குவால வளர்ந்த வாலிபர்கள் கியாமத்தில் அல்லாஹால அரசுடைய நிழலை கொடுப்பார். எனவேதான் கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வு இதற்கு ஒரு வேகம் குறையப்படும். மூத்தவர்களுடைய ஆலோசனையின் அடிப்படையிலே நாம் ஒரு சமூகமாக, ஒரு சங்கமாக, பள்ளிவாசலை அடிப்படையாக கொண்டு நாம் ஒரு அமைப்பில் இணைந்து இயங்க வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை மூத்தவர்களிடம், பள்ளிவாசல் நிர்வாகிகளிடம், உளமாக்களிடம் நீங்கள் கேட்க வேண்டும். ஒற்றுமைப்பட வேண்டும். தொழுகை இல்லாதவர்களை தொழுகையாளிகளாக மாற்ற வேண்டும். நல்ல ஒரு சமூகத்தை ஊருக்குள்ளே உருவாக்க வேண்டும். நீங்கள் தான் இந்த நாட்டினுடைய எதிர்கால தலைவர்கள். நீங்கள் நல்லா இருந்தால் உங்களோட பிள்ளைகள் நல்லா பிறப்பாங்க. உங்களோட ரத்தத்தில் ஆபாசம் கலந்திருந்தா நீங்க கல்யாணம் முடிச்ச பிறகு பிறக்கிற புள்ளட உடம்புலையும் உங்களோட கெட்ட ரத்தம் கலக்கும். அவனும் 12-13 வயசுல நீங்க பண்ணின கூத்த பண்ணுவாங்க. அல்லா பாதுகாக்க வேண்டும். எனவே எங்களை ரத்தம் அல்லாத அஞ்சின ரத்தம், தக்குவா உள்ள ரத்தமாக எங்களை ரத்தம் மாறும். அப்பதான் நாங்களும் நல்லவங்களா மாறி எங்களை புள்ளகளையும் நல்லவர்களாக பெற்றெடுக்க முடியும். எனவே அல்லாஹு தஆலா கண்ணியத்துக்குரியவர்களே, நல்ல பணிகளுக்காக நமது வாழ்வை அர்ப்பணிப்போம், நல்லவர்களாக மாறுவோம். அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பான பள்ளிவாசல், மிகப்பெரியதொரு பள்ளிவாசல், இந்த ஊர் மக்களுடைய ஒத்துழைப்பின் பின்னணியிலே கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல். இதனுடைய பணிகள் இன்னும் எஞ்சி இருக்கிறது, முன்வர வேண்டும். வெளியிலே கையேந்துவதை விட ஊர் மக்கள் அழகாக முன்வந்தார்கள். இந்த நிலைமைக்கு இந்த பள்ளிவாசலை கொண்டு வந்தவர்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக அல்லாஹ் ஒளியை வீச செய்வார், வியாபாரத்திலே வரக்கத்தை ஏற்படுத்துவார், சொத்து சுகங்களை அல்லாஹ் பாதுகாப்பான், நோய் நொடிகளை அகற்றுவான், உங்களுடைய மரணித்தவர்களுடைய கபர்கள் பணிகளுக்கு அல்லாஹ் இந்த நன்மையை நிச்சயமாக கொண்டு போய் சேர்ப்பான். இன்னும் உள்ள பணிகளுக்காக முன்வாருங்கள், வாலிபர்களை ஒன்று சேருங்கள், நல்லவர்களை உருவாக்குங்கள், நல்ல சமூகமாக மாறுங்கள், பெற்றோர்களுக்கு துஆ செய்யக்கூடிய எதிர்கால சந்ததியாக மாறுங்கள். இப்படி ஒரு நல்ல ஒரு நிலை நமது ஊருக்குள்ளே உருவாகின்ற போது அல்லாஹ்வுடைய உதவி மேலும் மேலும் நமக்கு இறங்க ஒரு காரணமாக அமையலாம். அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் அவனுடைய இந்த உயர்ந்த தீனுக்காக பொருந்து கொள்வானாக. யா அல்லாஹ் எங்களை மன்னித்து விடுவாயாக.